தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு ஆறு.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப்பணிகின்றேன். நமது ஞான குருவாகிய மிகுந்த தேவருடைய திருவடிகளை உச்சியிலும் உள்ளத்திலும் சுட்டி மகள் வைதுகிறேன். உண்மை விளக்கம் என்கின்ற நூலினோடு நமக்கு தத்துவ ஞானத்தை அறிமுகம் செய்த மனவாசகம் கடந்த தேவருடைய திருப்புகால்களை நதிருத்தி போற்றுகின்றேன். இந்த இரண்டு நூல்களுக்கும் இரண்டாவது நூலாக திருவருப்பயனை நமக்கு அருளி செய்து வழிகாட்டுகின்ற உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை செய்து நமக்கு துணை செய்கின்ற ஆனந்தராஜன் ஐயா அவருடைய திருவடிகளுக்கும் சைவப்பெரியார் சிவபாத சுந்தரநாச்சி திருவடிகளுக்கும் எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். தத்துவ ஞானம் பெற வேண்டும் என்ற விருப்பின் காரணமாக நம்முடைய தோத்திர நூல்களுக்கு பொருத்தமான சாத்திர நூலாக சைவ சித்தாந்தத்தை தேர்ந்தெடுத்து அந்த சைவ சித்தாந்த தத்துவங்களை அறிமுகம் பண்ணுகிற முதல் நூலாகிய உண்மை விளக்கம் என்கின்ற நூலினோடு ஒரு அடிப்படை சைவ சித்தாந்த அறிவினை நாம் பெற்றுக்கொண்டோம். இனி அதற்கு அடுத்த நிலையிலே அடுத்தடுத்த நிலைகளிலே உள்ள நூல்களை கற்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. அந்த வரிசையிலே பெரும்பாலும் பலராலும் சொல்லப்படுகிறதாகிய திருவருட்பயன் என்கின்ற நூல், உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய திருவருட்பயன் என்கின்ற அந்த நூலை கற்க தொடங்கி இருக்கிறோம். உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழந்தனர்களில் ஒருவர். சித்தாந்த நூல்கள் 14 எட்டினை செய்து பெருமை கொண்டவர். சித்தாந்த அட்டகம் என்பது அந்த நூல் வரிசைக்கு பெயர். வருமனே தத்துவ ஆராய்ச்சியாளராக இல்லாமல் அனுபவஸ்தராக பல அற்புதங்களை செய்தவர். கட்டகட்டையில் பகல் குருடு போவதை பார் என்று தன்னுடைய குருநாதராகிய மலைஞான சம்பந்தர் சொன்னதை கேட்டு ஞான விளக்கம் பெற்று அதற்கு பிறகு சரியை கிரியையை கடந்து செயல்பட்டவர். அத்தகைய பெரியவரால் இயற்றப்பட்ட நூல்தான் இந்த திருவருட்பயன் என்கின்ற நூல். குரட்பா வடிவிலே ஆக்கப்பட்ட நூல் இது. 10 அதிகாரங்களையும் ஒரு காப்புச்செய்யுளையும் கொண்டிருக்கிறது. அந்த 10 அதிகாரங்களிலே ஒவ்வொன்றிலும் 10 குறள்களாக பெரும்பாலும் திருக்குறள் நூலை ஒத்து இந்த நூல் அமைக்கப்பட்டிருப்பது பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அதிலே முதல் 5 அதிகாரங்களையும் இறைவனுடைய திருவருள் பற்றிய விவரங்களாகவும் அடுத்த 5 அதிகாரங்களையும் அந்த திருவருளுடைய பயன் பற்றிய அதிகாரங்களாயும் உமாபதி சிவாச்சாரியார் படைத்திருக்கிறார் என்ற செய்தியையும் நாம் படித்தோம். இப்பொழுது முதல் அதிகாரமாகிய 13 நிலை என்ற இறைவனுடைய தொன்மை நிலையை எடுத்துச் சொல்வதாகிய அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடவுளின் இயல்பு, கடவுள் முதலிலே காப்புச் செய்யல் படிப்போம். நெற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்று தான் என்கின்ற அந்த காப்புச் செய்யலை படித்து அதற்கு பிறகு கடவுளின் இயல்பு என்று சொல்லப்படுகிறதாகிய அகர உயிர் போல் எப்படி இறைவன் மற்ற உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கின்றான் என்கின்ற அந்த ஓமை சிறப்பையும் படித்து அதற்கு பிறகு சிவசக்தியின் தன்மை என்ற தலைப்பிலே தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் விரான் இறையனுடைய நிலையை உயிர்கள் அடைவதற்காக துணை செய்கின்ற சக்தியோடு பின்னமின்றி இருப்பவன் நம்முடைய பிரான் என்று சொல்லி அந்த குறளையும் நாம் படித்து முடித்திருக்கிறோம். சென்ற முறை ஆனந்தராஜன் ஐயா அவருடைய விளக்கத்தை படித்தோம் என்று நினைக்கிறேன். இந்த முறை சிவபாத சுந்தரனார் அதற்கு எழுதுகிற உரையை ஒரு தரம் பார்த்து கொண்டு மூன்றாவது குரலுக்கு நுழைவோம்.
குரல் இரண்டு
சிவபால சுந்தரன் காப்புச்செய்யுள் படித்துட்டு படி.
காப்புச்செய்யுள் நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். குரல் இரண்டு சிவபாத சுந்தரனார் ஐயாவுடைய உரை. சிவசக்தியின் தன்மை தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான்.
ஆனந்தராஜன் ஐயா இந்த ஒவ்வொரு குரலுக்கும் தலைப்பிட்டிருக்கிறாரா?
அவரும் பண்ணிருக்காருங்க ஐயா.
அவர் இந்த குரலுக்கு என்ன தலைப்பிடுகிறார்?
சக்தியோடு கூடியவன் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். பதவுரை தன்னிலைமை அதாவது மன வாக்குக்கு எட்டாததும் மலபந்தம் இல்லாததும் பேரானந்தமானதும் ஆகிய தமது ஒப்பற்ற நிலையை மண்ணுயிர்கள் நிலைபெற்ற ஆன்மாக்கள் யாவும் சார தரும் சக்தி பின்னமிலான் பொருந்தும்படி அருளுகின்ற சக்தியின் வேறாகாதவர் எங்கள் பிரான் எமது இறைவராகிய சிவபெருமான். ஏனைய எழுத்து உரை குறிப்பு ஏனைய எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாய் அகர உயிர் நிற்பது போல பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாய் நிற்பவர் கடவுள் என்று முச்செய்யுளிலே கூறி அருளிய ஆசிரியர் இப்பிரபஞ்சத்தை கடவுள் இயக்குவதின் பயன் யாது என்பதை இச்செய்யுளில் கூறி அருளுகின்றார். ஆன்மாக்களாகிய நாங்கள் அவருடைய நிலைமையாகிய முத்தறிவான் தன்மையை பெறுதலே அப்பயனாகும் என்பதே இத்திருக்குறளால் பெறப்படுவதாம். ஆயினும் உடம்பு தானே ஆன்மா என்றும் பொறிகளே ஆன்மா.
எதுல படிக்கிறீங்க?
சிவபாத சுந்தரனார் ஐயாவுடைய உரைங்க ஐயா. பக்கம் நான்கு வருதுங்க ஐயா.
என்னிடம் ஒரு நூல் இருக்குது, அதுல வேற விதமா ஆரம்பிக்குது. ஆன்மாக்கள் என்றும் உள்ளவை அதனால் மண்ணுயிர் என்றார். இந்த தொடர் இருக்கா?
இருக்குங்க, அது இருக்கு. பின்னாடி பின்னாடி வருதுன்னு
நினைக்கிறேன். நீங்க படிங்க படிங்க.
ஆயினும் உடம்பு தானே ஆன்மா என்றும் பொறிகளே ஆன்மா என்றும் மனமே ஆன்மா என்றும் கடவுளே ஆன்மா என்றும் ஒவ்வொரு சாரார் கூறுகின்றனர். அப்படியாயின் நாங்கள் கடவுளுடைய நிலைமையை அடைதல் சாலாது என்று அவர்கள் வாதிக்கலாம். இக்கொள்கைகள் தவறானவைகள். உடம்பானது தோல் தசை எலும்பு இரத்தம் முதலிய பொருள்களையே உடையது. இவைகள் பௌதிகங்களால் அதாவது பௌதிகங்களை மேல்நாட்டார் எலிமெண்ட்ஸ் என்பர். இவைகள் பௌதிகங்களால் ஆக்கப்பட்டவை. பௌதிகங்கள் அறிவில்லாதவை. ஆதலால் உடம்பு அறிவில்லாதது. நாங்கள் அறிவுடையோம். ஆதலால் நாங்கள் உடம்பல்ல. பொறிகள் காட்சி அறிவை மாத்திரம் பெறத்தக்கவை. அவை சிந்திக்கத்தக்கவை அல்ல. நாம் சிந்திக்கின்றோம். ஆதலால் நாம் பொறிகள் அல்ல. மனம் இச்சிப்பது, புத்தி நிச்சயிப்பது, அகங்காரம் தொழிற்படுத்துவது, இந்த மூன்றனுள் ஒன்று செய்வதை மற்றையது செய்ய மாட்டாது. நாம் மூன்றையும் செய்கின்றோம். அதலால் நாம் இவைகளுள் ஒன்றாதல் பொருந்தாது. கடவுள் யாவற்றையும் அறிபவர். நாம் யாவற்றையும் அறிபவர் அல்லேம். ஆதலால் நாம் கடவுள் அல்லேம். உடம்பும் பொறிகளும் மனம் புத்தி அகங்காரங்களும் ஆன்மாக்களாகிய எமது கருவிகளாம். எந்திரக்காரன் எந்திரத்தை இயக்குவது போல நாம் இவற்றை இயக்குகின்றோம். நெருப்பின் சூடு நெருப்பின் வேறாகாதது போல சிவசக்தி சிவத்தின் வேறாகாததாம். இதை மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி. இங்கே சுடர் என்பது சக்தி, சோதி என்பது சிவம் என வரும் திருவாசகத்திலும் காண்க. உயிர்கள் சக்தி எனது தொழிலினால் அறிவாகிய சிவத்தின் நிலைமையை அடையும் என்பதனாலே அவற்றின் அறிவு தடைபட்டுள்ளது என்பதும் அதை தடுப்பதாகிய மலம் உண்டென்பதும் அந்த மலத்தை கெடுப்பது சிவசக்தி என்பதும் பெறப்பட்டன.
ஆசிரியர் இதுல நிறுத்தி நாங்கள் அந்த முதல் பகுதியை திருப்பி ஒரு தரம் படிக்கிறோம். இதை என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் என்று சொல்லப்படுவது அல்லது உயிர் என்று சொல்லப்படுவது எது என்ற கேள்வியை தத்துவக்காரர்கள் பலவிதமாக அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். உடம்புதான் உயிர் என்கிறார்கள், அந்த கிரமங்கள் தான் உயிர் என்கிறார்கள், அப்படி பலவற்றமாக சொல்லப்படுகின்ற அந்த விடயங்களிலே ஒவ்வொரு விடயமாக எடுத்துக்கொண்டு மறுத்து காட்டுகிறார், அது இல்லை என்று மறுத்து காட்டுகிறார். அதுதான் அந்த முதல் பகுதி. அந்த பகுதியை நாம் ஒரு தினம் திருப்பி படித்துவிட்டு குரலுக்குள்ளே நுழையலாம்.
பதவுரை தன்னிலைமை, அதாவது மன வாக்குக்கு எட்டாததும் மலபந்தம் இல்லாததும் பேரானந்தமானதும் ஆகிய நமது
ஒப்பந்தங்கள். இறைவனுடைய நிலைமைக்கு மூன்று அடிப்படை சொல்லுகிறார். மலபந்தம் இல்லாதது, அடுத்தது
மனவாக்கு கெட்டாதது,
மனம்பாக்கு எட்டாதது,
பேரானந்தமானது,
ஆனந்தமயமானது. இந்த மூன்றும் இறைவனுடைய நிலைமை, ஒப்பற்ற நிலைமை என்று சொல்லப்படுகிற நிலைமை.
மண்ணுயிர்கள் நிலை பெற்ற ஆன்மாக்கள் யாவும்,
மண்ணுயிர்கள் என்று அது இரண்டு சுழி என்னன்னா போட்டு எழுத வேணும். மண் என்றால்
மண், மண் மண் தான்
இல்ல, ரெண்டு சுழி என்னன்னா
மண், மண் தான் போட்டிருக்காரு, மண் உயிர்கள் தான் போட்டிருக்காரு.
ஆனா நீங்க உச்சரிக்கிற பொழுது மண் என்று தான் உச்சரிக்கிறீர்கள். இது இல்ல, இது இப்ப எனக்குமே இது ஒரு சிக்கல் தான். நான் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லுவேன், தவிர நான் பல இடங்கள்லயே இந்த பிழை விடுகிறது உண்டு என்றபடியால் தான் சொல்லுகிறேன். முடிந்த அளவு அது முந்தி ஜீவாஜா ஒரு பாடல் சொல்லுவார், எனக்கு அது மறந்து போய்விட்டது, ஞாபகத்திலேயே இல்லை. மறந்து போய்விட்டது என்றால் இப்ப புத்தியில இருந்து இல்ல, ஞாபகத்திலே இல்லையே. தங்களுடைய குருநாதர் உச்சரிப்பு பிழைக்கு ஒரு பாடலை சொல்லி அந்த பாடலை சரியா சொல்லி பழகுங்கள், உச்சரிப்பு சரியா வந்துடும் என்று சொல்வாராம். சீவாஜார புஸ்தகங்கள்ல எங்கேயாவது பார்த்தா இருக்கும், அதை சொல்லி பழகுவது உண்மையிலே நல்லது. இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மென் என்கிற பொழுது மானாவ மெல்லிசா உச்சரிக்க வேண்டும், மே என்று உச்சரிக்க வேண்டும், மண் என்று வரும். மா என்று உச்சரிச்சீங்கன்னா மண் என்றுதான் வரும். மா என்று உச்சரிச்சு நீங்க ரெண்டு சொல்லி என்னன்னா சொல்ல முடியாது. இந்த முதல் எழுத்து இந்த சவுண்டாலே கொஞ்சம் மாற்றம் அடையும், அதை கொஞ்சம் கவனித்தீர்களானால் அது சொல்லி பழகலாம். மண் என்பது நிலைத்த என்று அர்த்தம். மண் என்றால் சாதாரணமாக நாங்கள் சொல்ற பூதங்களிலே ஒன்று.
மண் உயிர்கள் நிலை பெற்ற ஆன்மாக்கள் யாவும் சார தரும் சக்தி பின்னமிலான், பொருந்தும்படி அருளுகின்ற சக்தியின் வேறாகாதவர் எங்கள் பிரான் எமது இறைவராகிய சிவபெருமான்.
அடிப்படை செய்தி இதுதான், இறைவன் தன்னேரற்றவன், நாங்கள் அதனை மனம்பாக்கால் முதலியவற்றாலும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட நாங்கள் இறைவனாலே பயன் கொள்வது எப்படி என்று கேட்டால், இறைவனுடைய சக்தியாகிய திருவருட்சக்தி நம்மை இறைநிலைக்கு உயர்த்துகிற பொறுப்பை எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தை செய்யும். அந்த சக்தியோடு இறைவன் இரண்டரை கலந்திருப்பான் அல்லது பேதமற்று நிற்பான் என்பதுதான் அடிப்படையிலே இந்த குறளினுடைய விளக்கம்.
உரை குறிப்பு: ஏனைய எழுத்துக்கள் தோன்றுதற்கு காரணமாய் அகர உயிர் நிற்பது போல பிரபஞ்சம் தோன்றுதற்கு காரணமாய் நிற்பவர் கடவுள் என்று மூச்சையுளிலே கூறியருளிய ஆசிரியர், இப்பிரபஞ்சத்தை கடவுள் இயக்குவதின் பயன் யாது என்பதை இச்செய்யுளில் கூறி அருளுகின்றார். ஆன்மாக்களாகிய நாங்கள் அவருடைய நிலைமையாகிய முத்தறிவான் தன்மையை பெறுதலே அப்பயனாகும் என்பதே இத்திருக்குறளால் பெறப்படுவதாம்.
செய்தி நீள வசனம் செய்தியை சுருக்கமாக வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த பிரபஞ்சம் முதலியவற்றை படைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் இறைவன்? கேள்வி பதில்: ஆன்மாக்கள் தன்னிலையை அடைவதற்காகவே இந்த காரியத்தை செய்கிறான். இது பதில். இரண்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி படைத்து காத்து மறைத்து அருளுகிற வேலை என்பது அவனுக்கு தேவையில்லாத வேலை. அவனை பொறுத்தளவிலே அதிலே எந்த தேவையும் இல்லை. பின் அவன் ஏன் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த உலக உயிர்கள் தன்னுடைய நிலையை அடைவதற்காக, அந்த உயிர்கள் உயர்ந்து தன்னிலையை அடைவதற்காக அந்த பிரபஞ்ச இயக்கத்தை இறைவன் செய்கிறான் என்கின்ற பதிலை சொல்லும்.
ஆயினும் உடம்பு தானே ஆன்மா என்றும் பொறிகளே ஆன்மா என்றும் மனமே ஆன்மா என்றும் கடவுளே ஆன்மா என்றும் ஒவ்வொரு சாரார் கூறுகின்றனர்.
சிவஞான சித்தியிலே இது என்னும் விரித்துரைக்கப்படும். யார் யார் இதை சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லி வேறு தர்க்கத்தின் மூலமும் இதை நிறுவுவார். இப்போ நான்கு வகையான ஆன்மாவுக்கு நான் பல வேறு வேறு ஆட்கள் சொன்னதாகிய நான்கு ஐந்து, அதாவது உடம்பே ஆன்மா, அடுத்தது
பொறிகளே ஆன்மா,
பொறிகளே ஆன்மா,
மனமே ஆன்மா, கடவுளே ஆன்மா,
கடவுளே ஆன்மா, நான்கு, உடம்பு, பொறி, மனம், கடவுள். இந்த நாளிலே எது ஆன்மா என்ற கேள்வி. ஒவ்வொரு தத்துவக்காரர்கள் அல்லது ஒவ்வொரு சமயக்காரர்கள் இந்த வரிசையிலே ஒவ்வொன்றை கடவுள் தாங்க ஆன்மா என்பது உடல்தான் என்கிறவர்கள் ஒரு பகுதியினர், இல்லை பொறிகள் தான் என்கிறவர்கள் ஒரு பகுதியினர், இல்லை மனம்தான் என்கிறவர்கள் ஒரு பகுதியினர், இல்லை கடவுள்தான் ஆன்மா என்கிறவர்கள் ஒரு பகுதியினர். அதுதான் நாங்கள் வேதாந்திகளுடைய நிலை என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லுகிற நிலையிலே அவர்கள் கடவுள்தான் ஆன்மா என்கிறார்கள். சித்தாந்திகளுடைய சார்பாக அதை மறுத்து காட்டுகிறார் நம்முடைய உரையாசிரியர். அது சித்தாந்தி, அது அவருடைய கருத்து என்பதல்ல, சித்தாந்த நூல்கள் சொல்லுகிற கருத்தை அவர் உள்வாங்கி கொண்டு அதை சொல்லுகிறார்.
அப்படியாயின் நாங்கள் கடவுளுடைய நிலைமை அடைதல் சாலாது என்று அவர்கள் வாதிக்கலாம். இக்கொள்கைகள் தவறானவைகள். உடம்பானது தோல், தசை, எலும்பு, இரத்தம் முதலிய பொருள்களையே உடையது. இவைகள் பௌதிகங்களால், அதாவது மேல் பௌதிகங்களை மேல்நாட்டர் எலிமெண்ட்ஸ் என்பர் ஆக்கப்பட்டவை. பௌதிகங்கள் அறிவில்லாதவை, ஆதலால் உடம்பு அறிவில்லாதது. நாங்கள் அறிவுடையோம், ஆதலால் நாங்கள் உடம்பல்ல.
அதாவது முதலிலே உடம்புதான் நாங்கள் என்ற பகுதியை மறக்கிறார். உடம்பு என்று நாங்கள் சொல்லப்படுகிற இந்த வடிவம் பௌதிகங்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறது. அவரது ஞானமும் படித்தவர் என்று சொன்னபடியால் அதை கொஞ்சம் கூட விளக்கம் செய்கிறார். எலிமெண்ட்ஸினாலே ஆக்கப்பட்டது. எலிமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் தடப்பொருட்கள். தடப்பொருட்களான உடம்புக்கு அறிவிற்கு நியாயம் இல்லை, ஆனால் நமக்கு அறிவு இருக்கிறது. ஆகவே நாம் உடம்பல்ல. அப்போ முதல் கேள்வி சட்டபூர்வமாக மறுக்கப்பட்டது.
பொறிகள் காட்சி அறிவை மாத்திரம் பெறத்தக்கவை, அவை சிந்திக்கத்தக்கவை அல்ல. நாம் சிந்திக்கின்றோம், ஆதலால் நாம் பொறிகள் அல்ல.
இரண்டாவது தர்க்கத்தை கொண்டு வருகிறார். என்ன பொறிகள் என்று நாங்கள் சொல்லுகிற மெய்வாய் கண் மூக்கு செவி போன்றவை ஆகட்டும், அவற்றுக்கு காட்சிகளை உள்வாங்குகிற ஆற்றல் மட்டும்தான் இருக்கிறது. கண் என்றால் காணும், காதென்றால் கேட்கும், மூக்கென்றால் மணக்கும், வாய் என்றால் சுவைக்கும், உடம்பு உணரும். காட்சிகளை மட்டும் உள்வாங்குகிற தன்மை இருக்கிறது, அவற்றுக்கு சிந்திக்கிற தன்மை இல்லை. ஆனால் நமக்கு காட்சிகளை உள்வாங்கி சிந்திக்கிற தன்மையும் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த சிந்திக்கிற தன்மை பெற்ற நாங்கள் வெறும் காட்சிகளை உள்வாங்குகிற புலன்களாக ஆக முடியும், பொறிகளாக ஆக முடியாது என்று இரண்டாவது கொள்கையையும் மறுத்து காட்டுகிறார்.
மனம் இச்சிப்பது, புத்தி நிச்சயிப்பது, அகங்காரம் தொழிற்படுத்துவது, இந்த மூன்றனுள் ஒன்று செய்வதை மற்றையது செய்ய மாட்டாது. நாம் மூன்றையும் செய்கின்றோம், ஆதலால் நாம் இவைகளுள் ஒன்றாதல் பொருந்தாது.
மூன்றாவது கேள்வி பிறக்கிறது. அந்த கரணங்கள் தான் நாங்களா, உடம்பு நாங்களா என்பது இல்லை என்று மறுத்தார். உடம்புக்கு அறிவில்லை, நமக்கு அறிவு இருக்கிறது, ஆகவே நாம் உடம்பு இல்லை. இரண்டாவது பொறிகள் நாம் இல்லை, பொறிகளுக்கு காட்சியை உள்வாங்குகிற சக்தி மட்டும் இருக்கிறது, சிந்திக்கிற சக்தி இல்லை, ஆகவே நாங்கள் சிந்திக்கிற தன்மையும் கொண்டவர்கள் என்றபடியால் நாங்கள் பொறிகள் இல்லை. இப்போ மூன்றாவது அந்த கிரணங்கள் ஆகுமா, சிந்திக்கிற தன்மை அந்த கிரணங்கள் தான் உண்டு, மனம் முதலிய வெற்றிடம் ஆகுமா என்றால், அந்த கிரணம் என்று சொல்லப்படுகிற அந்த நான்கும் அவையவற்றுக்குரிய வேலையை செய்யுமே தவிர நாங்களையும் சேர்த்து செய்யாது. மனம் ஆராயும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் தூண்டும், இப்படித்தான் நாங்கள் படித்திருக்கோம். ஆனால் எங்களும் நாங்களாகி நாங்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஆராய்கிறோம், நிச்சயிக்கிறோம், தூண்டுதலுக்கு ஆளாகிறோம். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறபடியால் ஒவ்வொன்றை மட்டும் செய்கிறதாகிய அந்த கரணங்களாக நாங்கள் மாற மாட்டோம், ஆக மாட்டோம் என்று மூன்றாவது கேள்விக்கான பதிலையும் தர்க்கபூர்வமாக தருகிறேன்.
கடவுள் யாவற்றையும் அறிபவர், நாம் யாவற்றையும் அறிபவர் அல்லேம். ஆதலால் நாம் கடவுள் அல்லேம்.
நாங்கள் கடவுளா என்று அடுத்த நான்காவது கேள்வி பிறக்கிறது. கடவுள் தான் நாங்களா என்றால் நாங்கள் கடவுள் இல்லை என்கிறார். ஏனென்றால் கடவுள் முற்றும் அறிந்தவர், நாம் அப்படி அறிகிற சக்தி இல்லாதவர்கள். ஆகவே நாம் கடவுள் இல்லை. இதை சொல்லிவிட்டு அந்த நாலு கொள்கைகளையும் மறுக்கிறார். உடம்பு நான் இல்லை, பொறிகள் நான் இல்லை, அந்த கரணங்கள் நான் இல்லை, கடவுள் நான் இல்லை என்பதை மறுத்து விடுகிறார்.
உடம்பும் பொறிகளும் மனம் புத்தி அகங்காரங்களும் ஆன்மாக்களாகிய எமது கருவிகளாம். எந்திரக்காரன் எந்திரத்தை இயக்குவது போல நாம் இவற்றை இயக்குகின்றோம். உடம்பும் பொறிகளும் மனம் புத்தி அகங்காரங்களும் ஆன்மாக்களாகிய எமது கருவிகளாம்.
நான்கிலே முதல் மூன்றையும் எடுத்துக்கொண்டு சொல்கிறார். அது மூன்றும் நமக்கு கருவியாக பயன்படுபவை.
எந்திரக்காரன் எந்திரத்தை இயக்குவது போல நாம் இவற்றை இயக்குகின்றோம். நெருப்பின் சூடு நெருப்பின் வேறாகாதது போல சிவசக்தி சிவத்தின் வேறாகாததாம். இதை மூலமாகிய மும்மலம் மறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி. இதில் சுடர் என்பது சக்தி, சோதி என்பது சிவம்.
சிவத்திலே ஒரு அடியை எடுத்து காட்டுகிறார். அந்த 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 வரியை வாசியுங்கள் மொத்தமாக.
மூலமாகிய மும்மலம் நெருப்பின் சூடு நெருப்பின் வேறாகாதது போல சிவசக்தி சிவத்தின் வேறாகாததாம்.
இதைக்குள்ளே நுழைகிறார். நெருப்பின் சூடு நெருப்பிலே இருந்து வேறுபடாது, அது பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டு பொருளாக உணரப்பட்டாலும் ஒரு பொருளாக இருப்பது நெருப்பும் சூடும். அதுபோலத்தான் சிவமும் சக்தியும் இரண்டாக சொல்லப்பட்டாலும் ஒன்றாம் தன்மை கொண்டவை என்பதை சொல்லுகிறார்.
மூலமாகிய மும்மலம் மறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி என வரும் திருவாசகத்திலும் காண்க.
உயிர்கள் சொல்லுகிறார் என்றால் சுடர்விடும் சோதி. சுடர்விடும் சோதி என்றால் அது ஒரு அதாவது ஒரு நெருப்பு சுடர்விடுகிறது அல்லது ஒரு ஒரு அக்னி சுடர்விடுகிறது என்றால் இதுல அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஜோதியாக இது ரெண்டும் ரெண்டு பொருளா ஒரு தீபத்தை ஏற்றினார் அது சுடர்விட்டு எரிகிறது அதிலே ஒளியும் வருகிறது அந்த சுடரும் ஒளியும் வேறு வேறா என்பதை ஆராய்ந்து இல்ல ரெண்டு ரெண்டாக கருதப்பட்டாலும் ஒன்றுதான் என்பதை சொல்ல வருகிறார்.
இங்கே சுடர் என்பது சக்தி, சோதி என்பது சிவம் என வரும் திருவாசகத்திலும் காண்க. உயிர்கள் சக்தியினது தொழிலினால் அறிவாகிய சிவத்தின் நிலைமையை அடையும் என்றதனாலே அவற்றின் அறிவு தடைபட்டுள்ளது என்பதும் அதை தடுப்பதாகிய மலம் உண்டென்பதும் அந்த மலத்தை கெடுப்பது சிவசக்தி என்பதும் பெறப்பட்டன.
இனிமேல் நாங்கள் படிக்க போற பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு இந்த பிரமாணங்கள் பற்றிய அறிவை ஊட்டப் போகிறார். இந்த நூல்களிலே பிரமாணம் பற்றிய அறிவுகளை ஊட்டிவிட்டு சிவஞான சித்தியாரனுடைய தொடக்கத்திலே பிரமாண இயல் என்றே ஒரு இயல் அமைக்கப் போகிறார். சிவஞான சித்தியை படிக்கிற போது தர்க்கம் முழுவதும் படிக்கப் போகிறோம். அது மிக நுட்பமான விஷயம். ஏன் இது என்பதற்கான ஒரு பதிலை சொல்லுகிறேன். நாங்கள் ஆராய்கிற ஆராய்ச்சி மூன்றை பற்றியது, பதி, பசு, பாசம். இந்த மூன்றுமே சூக்கும பொருள்கள். பதியும் சூக்கும பொருள், பசுவும் சூக்கும பொருள். பசு என்பது நான் உயிரை சொல்லுகிறேன், உடம்போடு கூடிய உயிரை சொல்லவில்லை, உயிரை சொல்லுகிறேன் அல்லது ஆன்மாவை சொல்லுகிறேன். அதுவும் சூக்கும பொருள். பாசம் என்று சொல்லப்படுகிற ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்றும் சூக்கும பொருள்.